நம்பிக்கையோடு ஒரு காரியத்தை நாம் செய்கின்றோம் என்றால் நம்முடைய நன்மைக்காகவே அந்த காரியத்தை நாம் துவங்குகின்றோம். நன்மையோடு என்னுடைய காரியங்கள் மேலோங்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையும் சிறக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் விரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நம்பிக்கையை கைவிட்டுவிட்டால் என்னுடைய காரியங்கள் அவ்வளவும் ஒட்டுமொத்தமாக அது சிதறடிக்கப்பட்டுவிடுகின்றது அல்லது சீரடைந்து விடுகின்றது. இந்த வகையில் என்னுடைய வாழ்க்கையை நான் தான் அமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர எனக்காக இன்னொருவர் நம்ப முடியாது. நம்பிக்கை என்பது ஒவ்வொருடைய சொந்த தேவையாக இருக்கின்றது. அதற்கு பிறகுதான் உங்களுடைய வாழ்க்கையின் தேவை ஆரம்பமாகிறது. நம்பிக்கையை யார் கைவிடுகிறார்களோ அல்லது நம்பிக்கையின்றி ஒரு காரியம் செய்கின்றார்களோ அவர்கள் தங்களுடைய முயற்சிகளில் இருக்கின்றார்கள். முயற்சிகள் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமானதல்ல. ஏனென்றால் முயற்சியினுடைய பலன் எவ்விதமாக இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. அது ஒரு சூதாட்ட களம் போன்றது. எந்த வகையில் நாம் வாழ விரும்புகின்றோம் இப்பொழுது என்று கேட்கும்பொழுது சந்தேகத்தோடு வாழும் வாழ்க்கை வாழ்க்கை அல்ல, நம்பிக்கையுடன் கூடிய வாழ்க்கை அந்த வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக இருக்கு. நம்பிக்கையாளர்கள் இறைவனுக்கு நெருக்கமானவர்களாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் காலப்போக்கில் அமைந்துள்ளார்கள். ஆனால் யார் அவநம்பிக்கையோடும் சந்தேகத்தோடும் தங்களுடைய காரியங்களில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய முயற்சிகளின் பலன் ஒருபோதும் அவர்களுக்கு நன்மையாக இருக்காது. என்ன உங்களுடைய வாழ்க்கை எந்த விதமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்கள்? நீங்கள் விரும்பக்கூடிய வாழ்க்கையை உங்களுடைய இறைவன் நிச்சயமாக உங்களுடைய உள்ளத்தில் அமைத்துவிட்டான். எந்த விஷயமாக இருந்தாலும் தெளிவாக தெரியாத நிலையில் அந்த விஷயத்தை தொடர வேண்டாம். சூதாட்டம் உங்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கின்றது. அது வாழ்க்கையினுடைய முறை அல்ல, இன்னும் இறை வழியும் அல்ல. உங்களுடைய சூதாட்டத்தை நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். மனதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகின்றது, மறைவிலிருந்து ஆரம்பமாகிறது. அந்த மறைவிலிருந்து ஆரம்பமாகக்கூடியது மனதிலிருந்து ஆரம்பமாகின்றது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும். நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்று கூறும் பொழுது சிறப்பானவர்களாக ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். யாரொருவரும் சிறப்பாக வாழ்வதை நான் பொறாமை கொள்ளும் பொழுது நான் நம்பிக்கையை இழக்கின்றேன். மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படும் பொழுதும் என்னுடைய நம்பிக்கை பறிபோகிறது. அந்த நிமிடமே உங்களுடைய காரியம் நிறைவேறப் போவதில்லை. எண்ணத்தின் அடிப்படையில் நான் தூய்மையை மேற்கொள்ளாத வரையில் என்னுடைய வாழ்க்கையில் எந்த நன்மையையும் நான் அடையப் போவதில்லை. உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் எண்ணங்களிலிருந்து விளையக்கூடியதாக இருக்கின்றது. விளைச்சல்கள் என்பது நீங்கள் விளைவிக்கக்கூடியதல்ல. அது தாவரமாகட்டும் அல்லது வேறு உயிர் எதுவாக இருக்கட்டும், விளைச்சல்கள் உங்களிடம் இல்லை. ஆனால் விளைச்சல்களை அறுவடை செய்வது உங்களுக்காக இருக்கிறது. நீங்கள் விளைச்சல்களை பெருக்கப் போகின்றீர்கள் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். அந்த விளைச்சல்கள் இறைவனுடைய அனுமதியை கொண்டு மட்டும்தான் அது உங்களுக்காக பெருக வேண்டுமே தவிர உங்களுக்காக அது நற்பலன்களை கொண்டு அது தன்னுடைய கனிந்த தன்மையை அடைய வேண்டுமே தவிர நீங்கள் அதனை விளைவிப்பவர்கள் இல்லை. அதனுடைய நன்மைகளை நீங்கள் பேணுபவர்கள் இல்லை. அதிலிருந்து நன்மைகளை நீங்கள் அடையலாம். ஆனால் அந்த நன்மைகளை உங்களுடைய செயல்களில் கொண்டு வருவதற்கு உங்களால் முடியாது. எந்த ஒன்று என்னுடைய மனதில் இருந்தாலும் அது மறைவாக இருக்கின்றதை தவிர வெளிப்படையாக இல்லை. நம்பிக்கை என்பது மறைவானது, அது வெளிப்படையானதல்ல, உணர்வின் அடிப்படையில் உள்ளது. அந்த நம்பிக்கையை நான் மேற்கொள்ளும் பொழுது எனக்காக எது விதைக்கப்பட்டதோ அதனை நான் நம்புகின்றேன். விதைத்தவனும் நான் அல்ல. என்னுடைய மனம் ஒரு காரியத்தை செய்யுமாறு ஏவுகின்றது. அந்த காரியம் என்பது மறைவாக இருக்கின்றது. நான் எதை செய்ய முடியும்? என்னுடைய கைகளும் கால்களும் பொருள்களின் அடிப்படையில் இயங்கும். வீணாக கையை ஆட்டிக்கொண்டிருந்தால் அது பார்ப்பவர்களுக்கு ஏதோ புத்தி சுவாதீனம் போன்று என்று எண்ணுவார்கள். ஆனால் ஒரு காரியமாக செய்யும்பொழுது ஏதோ செய்து கொண்டிருக்கின்றார் என்று தோன்றும். உங்களுடைய நம்பிக்கையின் பிரகாரம் மனதில் இருக்கக்கூடிய ஒரு செயலை, அருபமான ஒரு எண்ணத்தை நீங்கள் உங்களுடைய கைகளை கொண்டு எப்படி செய்வீர்கள்? எனக்கு என்னுடைய காரியம் என்னவென்றால் சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும், அவ்வளவுதான். சிறப்பு என்பதற்கும் உங்களுக்கு பொருளடையும் கிடையாது. வாழ்க்கை என்பதும் உயிர் வாழ்க்கை, உடல் வாழ்க்கை அல்ல. உடல் சம்பந்தமான வாழ்க்கை அல்ல, அது உயிர் வாழ்க்கை. உயிர் வாழ விரும்புகின்றேன் என்று கூறுவோமே தவிர உடல் வாழ விரும்புகின்றேன் என்று யாரொருவரும் கூற முடியாது, கூறவும் மாட்டார்கள். அப்படியானால் வாழ்க்கை என்பது நாம் அமைத்துக் கொள்ளக்கூடிய வாழ்க்கை ஒவ்வொன்றும் இயற்கைக்கு முரணான உண்மை அல்லாத வாழ்க்கையை பொய்யாகவே நாம் கற்பனை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்க்கையை இன்று நாம் மாற்ற வேண்டும். நீங்கள் உங்களுடைய மறைவான அந்த மாபெரும் ஆற்றலுடன் கலந்துவிடுங்கள். அந்த கலப்புடன் நீங்கள் வாழும் பொழுது உங்களுக்காக விளையக்கூடிய ஒவ்வொன்றும் அந்த விளைச்சல்களை பற்றி அது உங்களுக்கு அறிவிக்கும். இவ்விதமாக இந்த விளைச்சல்கள் உருவாகின்றன, உங்களுடைய எண்ணங்களுக்கு இந்த விளைச்சல்கள் உருவாகின்றன என்பதையும் நமக்கு அது அறிவிக்கும். எவ்விதமாக அது உருவாகின்றன என்பதையும் அது அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு தாவரமும், ஒவ்வொரு பயிரும், மனிதர்கள் உட்பட ஒவ்வொரு உயிரினமும் எவ்விதமாக அது படைக்கப்படுகின்றன என்பதை நாம் அறிகின்றோம். அது அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு படைப்பும் தான் வளரும் பொழுது அறிவிக்கின்றது. அதற்கு முன்பாக ஒரு அணுவாக உருவாவதற்கு முன்பாக, அல்லது அதனுடைய கொட்டை வெடிப்பதற்கு முன்பாக, விதை உருவாவதற்கு முன்பாக எப்படி அது உருவாகிறது என்றால் மறைவிலிருந்து அது உருவாகிறது என்பதை நாம் அறிகிறோம். மறைவிலிருந்து உருவாகிறது ஒரு விதை உட்பட, ஒரு அணு உட்பட மறைவிலிருந்து உருவாகிறது. அது நீங்கள் உருவாக்குவதில்லை. எப்பொழுது உருவம் என்ற ஒன்று தோன்றிவிட்டதோ அதிலிருந்து உங்களுடைய அறிவு. ஆனால் அதற்கு முன்பாக எந்த சக்தி சேர்க்கையின் காரணமாக ஒரு விதை உருவாகின்றது, ஒரு அணு உருவாகின்றது என்பதை நாம் அறிய தொடர்கின்றோம். நம்முடைய அறிவுக்கெல்லாம், அறிவிக்கப்பட்டதெல்லாம் ஒரு பொருளாக உருவான பிறகு அதிலிருந்து உருவாகக்கூடிய அந்த முழுமையான வளர்ச்சி வரையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பொருளின் அடிப்படையில் தான் அந்த வளர்ச்சியும் எப்படி எந்த சக்தியை கொண்டு என்று நாம் அறிவதில்லை. அந்த அறிவானது நமக்கு இன்னும் புலப்படவும் இல்லை. ஒரு பொருள் வடிவமாக ஒவ்வொரு பொருளையும், படைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் இறைவன் உயிரோட்டம் உள்ளதாக படைக்க நாம் அதனை ஒரு ஜடமாக பார்க்கின்றோம். நம்முடைய அறிவு அவ்வளவுமே ஜடம், உயிரோட்டம் இல்லாதது. வெளிப்படையான பார்வையை கொண்டு இவ்விதமாக இவ்விதமாக அமைந்து கொண்டிருக்கின்றது என்று நாம் கொள்ளலாமே தவிர அது எப்படி அமைகின்றது, எப்படி உருவாகின்றது, எப்படி அதனதன் தன்மையில் அமைகின்றது, அதனுடைய வளர்ச்சியினுடைய பருவம் எங்கே முடிகின்றது, பின்னர் அது எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைக்கின்றது, இவை அனைத்துமே இறைவனிடமிருந்துள்ள அந்த அவனுடைய ஆற்றலின் காரணமாக, அவனுடைய ஏவலின்படி, அவனுடைய அனுமதியின்படி அவை நடந்து கொண்டிருக்கின்றன. இதனை நாம் இப்பொழுது அறிகின்றோம். மறைவான விஷயத்திற்கு வருகின்றோம். நம்பிக்கை என்பது மறைவானது. நம்பிக்கை என்பது பார்க்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல, அது மனதில் அமைந்திருக்கின்றது. நீங்கள் நம்பிக்கையோடு ஒரு காரியம் ஆரம்பியுங்கள். அந்த காரியத்தை நான் ஆரம்பிக்கின்றேன் பொருளுடையமாக, அந்த பொருளுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி அஞ்சிக் கொள்ளுங்கள். அதற்கு உயிர் இருந்தால் தவிர உங்களுடன் நிலைத்திருக்காது. உங்களுக்கு உயிர் இருக்கிறது, உங்களுடைய உடல் உங்களுடைய உயிரோடு ஒட்டி கொண்டிருக்கின்றது, நீங்கள் ஒரு மனிதனாக இருக்கின்றீர்கள். எப்பொழுது அந்த உயிர் இல்லையோ பிரிந்துவிட்டது, உடலுக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லை. நான் எவ்வளவுதான் என்னுடைய உடற்பயிற்சியின் காரணமாக, தேகா பயிற்சியின் காரணமாக என்னுடைய உடலை செவ்வையாக வைத்திருந்தாலும் சரி, உயிர் பிரிந்துவிட்டால் அதற்கு எந்த விதமான ஆதாரமோ பொருளோ இல்லாத நிலையில் அவை சாய்ந்துவிடும். நீங்கள் உங்களுடைய எண்ணத்தின் மீது, உங்களுடைய மறைவான அந்த வாக்குகள் எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு புகட்டப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் நீங்கள் வாழ ஆரம்பிக்கின்றீர்கள். ஆனால் பொருள்களை நம்புகின்றீர்கள், உங்களுடைய பெற்றோர்களை நம்புகின்றீர்கள். இளம் பருவத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய சகோதர சகோதரிகளை நம்புகின்றீர்கள். உங்களுடைய பருவம் வரும்போது மனைவி, கணவன், பிள்ளைகளை நம்ப ஆரம்பிக்கின்றீர்கள். இன்னும் அதற்கு பிறகு உங்களுடைய சுற்றுத்தாக்கள்லாம் மிக முக்கியம். உங்களுடைய பொருள்களும் முக்கியம், உங்களுடைய வீடுகளும் முக்கியம், உங்களுடைய வியாபாரங்களும் முக்கியம். ஆனால் ஒவ்வொன்றிலுமே எப்பொழுது அது தவறும் என்பது தெரியாது. ஆனால் தவறும், தவறாத வாழ்க்கை வேண்டுமென்றால் உங்களுடைய எண்ணத்தின் மீது நீங்கள் அமைய வேண்டும். அது சிறப்பான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு என்னுடைய செயலும் அதற்கு உயிரோட்டத்துடன் அமைய வேண்டுமே தவிர உயிரோட்டம் கெட்டு அது அமையக்கூடாது என்பதை இன்று நாம் அறிய வேண்டும். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய படிப்பு, என்னுடைய அறிவு அவ்வளவுமே உடல் சம்பந்தமானது, அதாவது உருவம் சம்பந்தமானது, உயிர் அல்லாத ஜடம் சம்பந்தமானது. எந்த ஒரு படிப்பாக இருந்தாலும் சரி, யாருடைய வாழ்க்கை மூலியமாக இருந்தாலும் சரி, அது உயிரோட்டம் கிடையாது. நம்பிக்கை என்ற ஒன்றை கொண்டு நீங்கள் செயல்படும் பொழுது அதுக்கு உயிரோட்டம் கிடைக்கிறது. நம்பிக்கை என்பது மறைவின் மீது நம்பிக்கை. நான் செய்யக்கூடிய ஒரு காரியத்தின் மீது நம்பிக்கை இல்லை, அதில் உயிர் கிடையாது. நான் ஒரு தொழிலை செய்கின்றேன், அதற்கு உயிரோட்டம் வேண்டும். அந்த தொழிலில் நியாயமும் நேர்மையும் இருந்தால் உயிரோட்டம் இருக்கும், பயபக்தி இருந்தால் உயிரோட்டம் இருக்கும். அந்த நியாயமும் நேர்மைக்கும் காரணம் நான் அநியாயம் செய்ய வேண்டாம் என்ற உள் உணர்வு. அதனை கற்பித்தவன் இறைவன் தான். அந்த உள் உணர்வின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். அங்கு என்ன சொல்லப்படுகின்றதோ அதனை கடைபிடியுங்கள். மறைவான விஷயத்தை கடைபிடியுங்கள். அங்கிருந்து உங்களுக்கு உங்களுடைய வியாபாரம் ஆரம்பமாகின்றது. அந்த வியாபாரத்தில் உங்களுக்காக அந்த உணர்வு ஊட்டப்பட்ட நிலையில், இந்த உணர்விலிருந்து உங்களுடைய ஒவ்வொரு பார்வையும் ஒரு பேச்சும் ஒரு செயலும் கையினுடைய அசைவும் கொடுத்தலும் வாங்குதலும் நன்மையை கொண்டு நடக்கின்றன. ஆனால் எப்பொழுது பொருள் என்று ஆகிவிட்டோமோ, என்னுடைய வயிற்றுக்காக என்று ஆகிவிட்டோமோ, என்னுடைய மனைவி மக்கள் குடும்பத்திற்காக அவர்களுடைய வயிற்றை கழுவதற்கு என்று ஆகிவிட்டோமோ, நாம் செத்த ஜடங்களாக இருக்கின்றோம். சிறப்பான வாழ்க்கை என்பது உங்களுடைய பொருள் அடிப்படையில் வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல, மனதிலிருந்து விளையக்கூடிய வாழ்க்கை, மறைவிலிருந்து அமையக்கூடிய உயிரோட்டமுள்ள ஒரு வாழ்க்கையினுடைய தரம். இந்த தரத்தின் மீது என்னுடைய வாழ்க்கை என்றென்றும் அமைய வேண்டும் என்று இப்பொழுது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். அங்கு உங்களுடைய வழிகாட்டுதல் அமைந்திருக்கின்றது உணர்வாக. யாரொருவருக்கும் துரோகம் செய்ய வேண்டாம். யாரொருவரையும் நம்பிக்கை கொள்ள செய்து பிறகு நயவஞ்சகமாக அவர்களை நீங்கள் துன்பப்படுத்த வேண்டாம். அதனுடைய துன்பங்களையும் அதனுடைய விளைச்சல்களையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய காலம் நெருங்கிவிடும். அந்த நேரத்திலிருந்து நமக்கு நெருக்கடி. நான் இன்று ஒரு வியாபாரம் செய்ய ஆரம்பிக்கின்றேன், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று. அந்த பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நான் விரும்பக்கூடிய அதே நேரம் அந்த உணர்வுக்கு குணத்திற்கு, உணர்வு குணம் மதிப்பு கொடுக்காமல் அந்த பொருளை மட்டும் சம்பாதிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றேன். இங்கு என்னுடைய நம்பிக்கைக்கு அர்த்தம் கிடையாது. என்னுடைய நம்பிக்கையை நான் கொள்வதும் போடாமல் இருப்பதும் சமம்தான். பொருள் அடிப்படையில் நம்பிக்கை கிடையாது, அருளின் அடிப்படையில் நம்பிக்கை. ஒவ்வொரு படைப்பும் ஒவ்வொரு செயலும் உயிரோட்டம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் அந்த உயிரோட்டத்திற்கு நன்மதிப்போடு நான் மனிதர்களும் பழக வேண்டும். அந்த நல்ல எண்ணங்களோடு பழகும் பொழுதும், நல்ல எண்ணங்களோடு அவர்களுடைய உருவாடும் பொழுதும் அதனுடைய தன்மை வேறு. பொருள் அடிப்படையில் மட்டும்தான் என்று நான் என்னுடைய காரியங்களை செய்யும் பொழுது அதனுடைய தன்மை செத்துவிட்டது. தன்மை என்பது உயிரோட்டம் உள்ளது, அதனுடைய முழுமையான அதனுடைய இயற்கையினுடைய அமைப்பு தன்மையாக இருக்கின்றது. என்னுடைய இயற்கையின் அமைப்பு என்னுடைய உள்ளத்தில் இருக்க தேவையில்லை, என்னுடைய உடலில் கிடையாது. உடல் வித்தியாசப்படும், அதனுடைய அமைப்பு, அதனுடைய உருவம், அதனுடைய ஒவ்வொரு அணுவும் வித்தியாசப்படும். ஆனால் அதனை இயக்குவது உயிர். உயிருக்கு எந்த விதமான வித்தியாசமும் இல்லை, ஒரே உயிர்தான். மனமும் படைக்கப்பட்டிருக்கின்றது, நீங்கள் வித்தியாசத்தை பார்க்க முடியாது. ஏனென்றால் அந்த மனமானது அரூபமானது. உங்களுடைய மனதின் பக்கம் நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை திருப்புங்கள். அங்கு பொருள் வடிவமாக எதுவுமே இல்லை. ஒவ்வொன்றும் உங்களுக்கு உதவ வேண்டும் என்று விரும்புவீர்கள். உங்களுக்கு அது உதவி புரிய வேண்டும் என்று விரும்புவீர்கள். உங்களுக்காக அது இயங்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். நீங்கள் அதனை இயக்கக்கூடாது. எண்ணங்களோடு அந்த உயிர்த்தன்மை எந்த ஒரு பொருளுக்கும் உண்டு என்பதை இப்பொழுது அறிய வேண்டும். நிச்சயமாக இறைவனுடைய வாக்கு அவன் உயிரற்றதிலிருந்து உயிர் உள்ளதை கொண்டு வருகின்றான், இருளிலிருந்து பகலை கொண்டு வருகின்றான், பகலிலிருந்து இரவை நீக்கிவிடுகின்றான். இன்னும் ஒவ்வொரு படைப்புமே உயிரோட்டத்துடன் படைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சந்திரனை பார்க்கின்றோம், ஒரு சூரியனை பார்க்கின்றோம். அது எந்த ஒரு வடிவத்தில் இருக்கின்றதோ அதை பற்றி மட்டும்தான், அதில் உள்ளுக்குள்ள வடிவங்கள் எத்தனை அதை பற்றி மட்டும்தான் என்னுடைய அறிவு. அந்த ஒரு கோள் எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றது, ஒரு சந்திர மண்டலம், அதனுடைய கோளங்கள், அதனுடைய சுற்றியிருக்கிற பாதைகள், மறைவானவை அவ்வளவும் எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றன, எதை கொண்டு படைக்கப்பட்டது, அதனை அறியாத வரையில் வெற்றிகரமாக ஒவ்வொரு அமைப்பையும் பார்த்து கொண்டிருப்போம். அதில் எனக்கு அறிவு இருக்கிறது, நிச்சயமாக ஞானங்கள் இல்லை. அதில் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறதா, கிடையாது. உங்களுடைய வாழ்க்கைக்குரிய ஒரே இடம் பூமி மட்டும்தான், வேறு எங்கே கிடையாது. இதனையும் நாம் அறிகின்றோம். நம்முடைய ஞானங்களை கொண்டு அறிய வேண்டும், மறைவான சக்தியை கொண்டு அறிய வேண்டும். தவிர பார்க்கக்கூடிய பார்வையை கொண்டு அறியக்கூடிய அறிவு ஒருபோதும் அது உங்களுக்கு உபயோகமற்றதாகத்தான் இருக்குமே தவிர நன்மையை கொடுக்காது. எண்ணத்தின் மீது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைப்பது என்பது நம்பிக்கையின் அடிப்படை. அந்த எண்ணத்தையும் அந்த மனதையும், மனதிற்குரிய உயிரோட்டம் அந்த எண்ணம், எண்ணத்துக்கான உயிரோட்டம் நம்பிக்கை. நம்பிக்கை உங்களுடைய எண்ணத்தை சீர்படுத்துகின்றது, அந்த சீர்பட்ட எண்ணம் மனதை பாதுகாக்கின்றது, மனதிலிருந்து உயிரோட்டம் பெறுகிறது. அந்த உயிரோட்டம் உங்களுடைய உடலை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கடைசியில் அறுவடை செய்யக்கூடிய அந்த உடலை மட்டுமே நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இது மருத்துவ அறிவாகவும் இருக்கின்றது. எந்த ஒரு மருத்துவமும் எந்த ஒரு நோயையும் இன்று குணப்படுத்துவதாக இல்லை என்ற அந்த சத்தியம் இன்று விளங்குகிறது. 47 அத்தியாயம் வசனம் 7, 47வது அத்தியாயம் 7வது வசனம். நம்பிக்கை கொண்டவர்களே, எடுத்த எடுப்பில் நம்பிக்கை கொண்டவர்களே என்ற அந்த வார்த்தை நமக்காக அழைக்கப்படுகின்றது. யாரொருவரையும் அவர்களுடைய பெயரையோ மனிதர்கள் என்று கூட கூறவில்லை. நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் முதலில் ஒரு விருப்பத்தை மேற்கொள்ளும் பொழுது ஏற்றுக்கொண்டீர்கள், பிறகு அதற்கு உருவம் கொடுக்கின்றீர்கள், படைக்கின்றீர்கள். அந்த உருவத்தை நீங்கள் படைப்பவர்கள் இல்லை. உங்களுடைய இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்கள். படைப்பாளர்கள் நீங்களா இறைவனா? எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சரி, அவர்களிடம் கேட்கும் பொழுது படைப்பாளன் யார், நீங்களா மனிதர்களா என்று கேட்டால், நீங்களா இறைவனா என்று கேட்டால், மனிதர்களாகிய நாங்கள் அல்ல, நிச்சயமாக இறைவன் தான். படைக்கும் அந்த ஆற்றல் ஒரு செல் வடிவமாக, ஆரம்ப அடிப்படையான ஒரு அணு முதலாக, அந்த அணு தோன்றுவதற்கு இறைவனுடைய படைப்பு அவசியம், படைக்கும் சக்தி அவசியம். படைப்பாற்றல் மிக்க அவனுக்கு இணையாக எவரும் இல்லை. ஒன்றும் இல்லாத நிலையிலிருந்து படைப்பவன் எவரும் இல்லை. ஏதாவது ஒன்று இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் படைக்க முடியும் என்றால், அது உண்மையானால் உங்களுடைய ஆதாரங்களை கொண்டு வாருங்கள், நீங்கள் படைத்துக் காட்டுங்கள். உயிருள்ள ஒன்றை நீங்கள் படைத்துக் காட்டுங்கள். ஆனால் இறைவன் படைத்த எந்த ஒன்றையும் நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது. ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து படைப்பவன் அவன், நீங்கள் படைக்கப்பட்ட ஒன்றிலிருந்து சிதைப்பவர்கள். நான் படைத்து விட்டேன் என்று கூறுவார்கள், அதற்கு உயிர் கிடையாது. சிதைந்து விட்டால் உயிர் இருக்குமா? மண்ணை எடுத்து கிளாஸ் பண்றேன், மண்ண உயிர் இருக்குது. ஏன் அறிவு? ஜட அறிவு. கிளாஸுக்கு உயிர் இல்லை, உயிரை வாங்கும். உதாரணம், ஒன்றை நான் படைக்கிறேன் என்று கூறும் பொழுது, இல்லை, நீங்கள் அடிப்பவர்கள், படைப்பவர்கள் இல்லை. உயிரோட்டத்தை நீக்குபவர்கள் உங்களுடைய படைப்பு ஆரம்பமாகும். உயிரோட்டத்தை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, எனவே நான் எந்த ஒரு பொருளையும் உயிரோட்டத்துடன் படைப்பதில்லை. ஆனால் உயிரை பற்றி தெரியாத நிலையில் உயிரை பாதிப்பேன். ஒவ்வொரு பொருளிலிருந்தும், ஒவ்வொரு இயற்கையின் பொருளிலிருந்தும் நான் என்னுடைய படைப்போட்டை துவங்கும் பொழுது, அந்த துவக்கத்திற்கு முன்பாக அந்த இயற்கை பொருளை நான் சாகரித்து விட்டு பிறகு அதிலிருந்து படைக்க ஆரம்பிக்கின்றேன், நெருப்புக்கிரையாக்குகின்றேன் என்னுடைய ஒவ்வொரு படைப்பையும் ஆரம்பத்திற்கு முன்பாக. இறைவன் ஒவ்வொரு படைப்பையும் நீரிலிருந்து படைக்கின்றான். நாமும் ஒவ்வொரு படைப்பையும் நீரை நீக்கி அதனை அடித்துவிட்டு நெருப்புக்கிரையாக்கி பின்னர் நாம் படைக்கின்றோம். ஒவ்வொன்றும் நெருப்பை கொண்டே படைக்கப்படுகின்றது. உங்களுடைய அறிவு ஒவ்வொன்றும் அழிவிற்கும் பெரும் பாதகத்திற்கும் உங்களுடைய அறிவு பயன்படுமே தவிர, ஆக்கப்பூர்வமான அது உங்களுக்காக இயங்கக்கூடிய அந்த வகையான நல்லறிவையும் ஆற்றலையும் அருளையும் நீங்கள் நம்பிக்கை கொள்வீர்களானால் நிச்சயமாக அது உங்களுக்கு உண்டு. நீங்கள் செய்யக்கூடிய காரியம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு அழிவுக்கு, அது உங்களை தள்ளிவிடக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அழிவின் பாதையில் உங்களை அமைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதிலிருந்து நீங்கள் விலகவும் முடியாது. அதை நீங்கள் உங்களுக்கு எதிராக நீங்களே சம்பாதித்துக் கொண்டதன் காரணமாக அதன் பாதிப்பை உங்களை விட்டும் நீக்கிட முடியாது. உங்களுடைய பொருள் உங்களுக்கு பாதிப்பு. ஒரு செல்போன் நான் பேசினா கூட அதனுடைய மூளைக்கும் பாதிப்பு, என்னுடைய காதுகளுக்கும் பாதிப்பு, இறைச்சலும் எரிச்சலும் உண்டு, என்னுடைய மனநிலையும் பாதிக்கப்படும். இந்த ஏசி காற்று இருக்கின்றது, அதிலிருந்து எனக்கு வெப்பத்தன்மை இருக்கிறதை தவிர வெளிப்படையில் குளிர்ச்சி, உள்ளுக்குள் வெப்பத்தன்மை இருக்கிறது, மின்சாரம் என்ற வெப்பம். எந்த ஒரு உங்களுடைய படைப்பும் அழிக்கும் தன்மையை கொண்டிருக்கிறதை தவிர ஆக்கப்பூர்வமான தன்மை இல்லை. மண்ணை காய்ச்சித்தான் கண்ணாடி கிளாஸ்கள் செய்யப்படுகின்றன. அழிக்கும் தன்மையை கொண்டிருக்கின்றது. நெருப்பிலிருந்து உருவாகக்கூடியதாக இருக்கின்றது உங்களுடைய ஒவ்வொரு படைப்பும். அழிந்த பிறகு நெருப்பு, நெருப்பு சாம்பலாகக்கூடியது. உங்களுடைய ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு காரியமும் பயனற்றவையாக ஆகும். சாம்பலுக்கு இரையாக்கப்படும், நெருப்புக்கு இரையாக்கப்படும். அந்த படிப்பு தான் உங்களுடைய கல்வி அறிவு. நீங்கள் உங்களுடைய உயிரோட்டத்தின் பக்கம் திரும்ப வேண்டும். ஒவ்வொரு காரியமும் இயற்கையிலிருந்து, அதனுடைய படைப்பிலிருந்து ஆரம்பமாக வேண்டுமே தவிர, செயற்கையாக இயற்கை நீக்கப்பட்டு, உயிரோட்டம் நீக்கப்பட்டு, ஜடமாக நான் ஒரு காரியத்தை செய்கின்றேன், அதில் மிக மிக மோசமான காரியம், நான் சம்பாதிக்கக்கூடிய பணம், அந்த பணத்தை கொண்டு வாழ வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள், அதனை நம்புகின்றீர்கள். எதற்காக பணம் என்று கேட்டால் தெரியாது. நம்பிக்கை கொண்டவர்களே உங்களிடம் இறைவன் கேட்கக்கூடிய கேள்வி. நீங்கள் உங்களுடைய உணவுக்காக வாழ்கின்றீர்கள் இல்லையா? அந்த உணவை படைப்பவன் நான், அந்த உணவின் உயிரோட்டத்தை அமைத்தவன் நான். அந்த உயிரோட்டத்தை மட்டும் இறைக்கக்கூடிய உடல் அமைப்பை அமைத்து பின்னர் நீங்கள் உண்ணக்கூடிய அந்த கொள்ளளிவை அதை நீக்கிவிடுகின்றான். கொள்ளளவு நீக்கப்படுகின்றது. ஒரு மரம் வளர்ந்தாலும் மண்ணை தின்று மரம் வளரவில்லை, வளரவில்லை, அதில் உயிரோட்டத்தை பெற்று மரம் வளர்கின்றது, மண் அப்படியே இருக்கின்றது. உங்களுடைய காற்றும் உள்ளிருக்கப்படுகின்றது, பிறகு அதில் உயிர் சக்தி மட்டும் கிரகிக்கப்படுகின்றது, மீண்டும் காற்று வெளியிடப்படுகின்றது, உங்களுக்கு தேவையில்லாதது. உங்களுடைய தண்ணீரும் அப்படித்தான், எவ்வளவு குளிக்கின்றமோ வெளியேற்றப்பட வேண்டும், அதிலிருந்து இருக்கக்கூடிய உயிரோட்டம் மட்டும் கிரகிக்கப்பட வேண்டும். உயிர் உங்களுக்கு அவசியம் என்பதை அறியுங்கள். அந்த உயிரோட்டத்துடன் நான் படைத்த அந்த உணவுப் பொருளை நீங்கள் எப்படி சேகரிக்கின்றீர்கள், பிறகு எப்படி அதை விற்கின்றீர்கள் பொருளுக்கு, உங்களுடைய பொருளுக்கு உணவை இரையாக்கிவிட்டு பிறகு அந்த அந்த உணவை நீங்கள் உண்ணும் பொழுது நிச்சயமாக அது நெருப்பு பற்றக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக அது நெருப்பு பற்றக்கூடியதாக இருக்கின்றது. பணத்தை கொண்டு ஒரு உணவு வாங்கும் பொழுது அது நெருப்புக்கு இரையானது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் மனிதர்களுக்காக படைத்த அந்த உணவு கிடங்குகளில் கிடக்கின்றன. இல்லை, உங்கள் கால்களுக்கிடையில் அது கம்பளப் போர்வையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு தானியமும், ஒவ்வொரு தாவரத்தினுடைய, ஒவ்வொரு உங்களுடைய உணவாக கொள்ளக்கூடிய காய்கறிகள் ஒவ்வொன்றுமே, இலைகள் கீரைகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு காலடி பாதங்களுக்கு உரிய கம்பளங்களாக இருக்க வேண்டுமே தவிர, அதனை நீங்கள் சேமிக்கக்கூடாது. அது ஒவ்வொன்றுமே உயிரோடு, மண்ணோடு மண் கலக்கின்றது. நீங்கள் கட்டிய கட்டடங்களுக்குள் வைக்கும் பொழுது அங்கு காற்றும் போக முடியாது, மண்ணுடைய அந்த தன்மையும் அதற்கு சேராது, அது உயிரோட்டம் மாற்றிவிடும். உங்களை சேகரிக்க சொன்னது யார்? வெள்ளங்கள் ஏற்பட்ட பிறகும் உங்களுக்காக கிடங்குகள் இருந்து நான் அதை கொண்டு வருகின்றேன். ஏற்கனவே நீங்கள் பயிரிட்ட பயிர்களும் அழிந்து விடுகின்றன, வெள்ளமும் ஏற்பட்டு விட்டது. இப்பொழுது உங்களுடைய உணவை கொண்டு வருகின்றார்கள். இந்த வெள்ளத்தை கொண்டு வந்ததற்கு காரணம் அந்த உணவு உங்களுக்காக உரிய முறையில் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி, சேகரிக்கப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி. எப்பொழுது உணவுப் பொருள்களை சேகரிக்கின்றோமோ வெள்ளம் ஏற்படுகின்றது, அது அடிக்கப்பட வேண்டும். சேமித்து வைக்கப்பட்ட அந்த உணவானது விநியோகிக்கப்பட வேண்டும். வெள்ளம் வந்தால் நாங்கள் உங்களுக்கு இந்த அரிசியை கொண்டு வருவதற்காக வேண்டித்தான் என்று கூறுகின்றார்கள். இல்லை, நீங்கள் சேமிப்பதன் காரணமாகத்தான் வெள்ளம் வருகிறது. சேமிப்பதை விட்டுவிடுங்கள். மனிதர்களுக்கு பங்கிடுவதை, பகிர்ந்தளிப்பதை கொண்டு உங்களுடைய உயிரோட்டம் பெருக வேண்டும். என்னுடைய காரியம் நிறைவேற வேண்டும் என்றால், மனிதன் மிக உயர்ந்த படைப்பாக இருக்கின்றான். அவன் வானங்களுக்கும் பூமிக்கும் அதிபதியாக ஆக இருக்கின்றான். வானங்களின் மீதும் பூமியின் மீதும், இவை இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒவ்வொரு உயிர் சக்தியின் மீதும் அவனுடைய அதிகாரம் இருக்க வேண்டும். மனிதன் அந்த எல்லையில் படைக்கப்பட்டிருக்கின்றான், அந்த உயர்வில் படைக்கப்பட்டிருக்கின்றான். வெறும் ஆடு மாடு மிருகங்களைப் போல் பூமியை மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மேய்ச்சல் மிருகமாக அவன் படைக்கவில்லை, கால்நடையாக அவன் படைக்கவில்லை. மனம் என்ற ஒன்று இருக்கிறது, அது வானங்களை தாண்டி இருக்கின்றது. வானங்களை தாண்டி இருக்கக்கூடிய அந்த சராசரங்களில் இருந்துதான் இந்த பூமி உருவாகியது, இந்த உலகம் உருவாகியது. இந்த நட்சத்திரங்கள், சந்திர மண்டலங்கள், சூரிய மண்டலங்கள் அவ்வளவும் அந்த வெற்றிடத்திலிருந்து உருவாக்கப்பட்டு அதனுடைய வட்டவரைக்கு உள்ளே தள்ளப்பட்டு இப்பொழுது ஒரு அகிலமாக அது நாம் பார்க்கின்றோம். நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களிடம் எந்த காரியத்தையும் நான் ஒப்படைக்கவில்லை, நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை தேவை. அந்த நம்பிக்கைக்காக வேண்டி உங்களுடைய உயிரோட்டம், நீங்கள் விரும்பிய இறைவன் கொடுத்ததிலிருந்து நீங்கள் எதனை விரும்பினீர்களோ அந்த விருப்பத்திற்கு ஒரு தனி உலகம் உங்களுக்காக, தனி படைப்பு உங்களுக்காக, உயிரோட்டம் உள்ளதாக, உங்களுக்கு அடிப்படைந்து உங்களுடைய தேவைகளுக்கு எண்ணங்களை புரிந்து கொண்டு வாழக்கூடிய அந்த உயிரினம் உங்களுக்காக படைக்கப்படும். உயிரோட்டம் உள்ள அந்த சக்திகள் உங்களுக்காக திரட்டப்படும். நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். அகிலங்களின் இறைவனாகிய, ஒரே இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு நீங்கள் அடிபணியுங்கள். உதவி செய்யுங்கள். உங்களுக்கு இவ்வளவு பெரிய அமைப்பை நான் அமைத்திருக்கின்றேன், சொல்வது அவ்வளவும் சரிதான் என்று படுகின்றது. இவ்வளவும் சொல்லியிருக்கின்றமே இதனை நிராகரிப்பவர்கள் யார்? நீங்கள் அழியக்கூடாது, உயிரோட்டத்துடன் வாழ வேண்டும். நீங்கள் அழியக்கூடாது, உயிரோட்டத்துடன் வாழ வேண்டும். உயிரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், மனதை பேணிக் கொள்ளுங்கள். செவிதாழ்த்தி கேளுங்கள், உங்களுடைய ஆன்மா உங்களிடம் என்ன பேசுகிறது என்பதை. அவ்வளவும் உயிரோட்டம் உள்ளது. நீங்கள் இப்பொழுது உடலை மட்டும் கவனித்தீர்கள், உடலை பாதுகாக்க முடியாது, உடல் அழிந்து கொண்டிருக்கின்றது. மருத்துவம் என்ற ஒன்று உணவுக்கு கட்டுப்பாடு விதித்துவிட்டு பின்னர் விஷத்தை உங்களுக்கு நாங்கள் உங்களுடைய உடலை பாதுகாக்க கொடுக்கின்றோம். உடலை பாதுகாக்க முடியாது, உயிரை பாதுகாத்தால் தவிர. உயிரை கொண்டு இந்த உடல் வளர்ந்திருக்கின்றது. உயிரை கொண்டு ஒவ்வொரு உடலுடைய உறுப்புகளுடைய அமைப்பும் அமைந்திருக்கின்றன. அந்த அமைப்பு அந்த உயிரோட்டத்துடன் கலந்திருக்கின்றது. திறமான ஒவ்வொருடைய உறுப்பும் அந்த உயிரோட்டத்தின் சக்தியை கொண்டு இயங்குகின்றன. எவ்விதம் நீங்கள் உடலை பாதுகாப்பீர்கள்? உயிரோட்டத்தை பற்றி தெரியாமல் எப்படி நீங்கள் நம்பிக்கை கொண்டீர்கள்? இந்த நிலை இன்று மாறும். உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய உடலை பாதுகாத்துக் கொள்பவர்கள் இல்லை, உயிரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த உயிர் வாழ்க்கை தான் உங்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்றது. நான் உடல் வாழ விரும்புகின்றேன் என்ற பெயர் கிடையாது, உயிர் வாழ விரும்புகின்றேன். அந்த உயிரோட்டத்தில் உடல் இருக்கின்றது. உயிர் பிரியும், உடல் சிதைந்துவிடும். உங்களுக்காக விதிக்கப்பட்ட மரணத்தின் தவணை வரும்பொழுது, உங்களுக்கு மரணம் நெருங்கிவிட்ட பொழுது, உங்களுடைய உயிர் கைப்பற்றப்படும் பொழுது, நிச்சயமாக உயிர் அழியவில்லை, உயிர் பிரியும், ஆனால் உடல் அழிந்துவிடும். உயிரோட்டத்தில் கலந்திருக்கிற உடல், உடலை மட்டும் பாதுகாக்கின்றேன் என்று தேகாபியாசம் செய்வது, தேகப்பயிற்சி செய்வது, மூச்சு பயிற்சி செய்வது, இவ்வளவும் மனிதர்களுடைய கெட்ட அறிவு. உயிரோட்டமில்லாதது கெட்டது. என் உடல் கெட்டுவிட்டது, என் உயிரோட்டம் கெட்டுவிட்டது. உடல் அடிய துவங்கிக் கொண்டிருக்கின்றது, உயிரோட்டம் கெட்டுவிட்டது. மனம் கெட்டுவிட்டது, அதிலுள்ள உயிரோட்டம் போய்விட்டது. இறைவனுடைய ஆற்றல் நீங்கிவிட்டது. நீங்கள் கற்பனை செய்கின்றீர்களுடைய படைப்பை இவ்விதமாக நான் வாழ்வேன் என்று. மனதும் செத்துவிட்டது, கெட்டுவிட்டது. ஜடப்பொருளாக நான் எதனை விரும்பினாலும் சரி, அது கெட்டுவிட்டது. நான் கற்பனை செய்பவன், படைப்பை கற்பனை செய்துவிட்டு பிறகு அந்த கற்பனையை நான் தொடர்பவன். பேய் ஒட்டுக் கொண்டிருக்கின்றேன் என்னுடைய அறிவை கொண்டு. பேயும் ஓடாது, நீங்களும் பேயாக அலையும் வரையில் உங்களையும் விடாது. உங்களுடைய எண்ணத்தின் பக்கம் திரும்புங்கள். இறைவனால் விதைக்கப்பட்ட உயிரோட்டமுள்ள காலத்தவணையின் மீது உங்களுக்காக வளர்ந்தங்கக்கூடிய மாபெரும் சக்தி வானங்களின் எல்லையிலிருந்து உங்களுக்காக படைக்கப்படுகின்றது. அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ், ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஒரு உதவி செய்யுங்கள் போதுமான. நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹுக்கு உதவி செய்தால் அவன் உங்களுக்கு உதவி செய்து உங்கள் பாதங்களையும் உறுதியாக்கி வைப்பான். உங்களுக்கான உதவி அவனிடமிருந்து உள்ள உயிரோட்டமுள்ள சக்தி திரட்சிகள் அவ்வளவும் உங்களுக்காக இயங்க செய்வான். அது உங்களுக்கான உதவி, அவன் செய்யக்கூடிய உதவி. மேகங்களை திரளச் செய்கின்றான், நீங்கள் அல்ல, அவன் தான். குளிரை நீக்குகின்றான் மேகங்களைக் கொண்டு, வெயிலையும் தடுக்கின்றான் மேகங்களைக் கொண்டு. அந்த மேகங்களோ ஊரையே அடிக்கக்கூடிய தண்ணீரை தாங்கி செல்கின்றது. ஒரு பக்கம் தண்ணீர் நம்ம தூக்கத்துக்குள்ள கையெல்லாம் அறுந்து போயிடும், ஆனால் ஊரையே அடிக்கக்கூடிய வெள்ளம் வானங்களில் மிதந்து செல்கின்றன. இப்பொழுது உங்களுடைய பெண்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வயல்களில் 4 கிலோ 5 கிலோவை தூக்கி கொண்டு அலைய முடியாது. ஆனால் உயிரோட்டம் அங்கு ஒரு குழந்தையாக வளரும் பொழுது 7 கிலோ 8 கிலோ இருந்தாலும் தூக்கி கொண்டு அதை நீங்கள் நடக்க முடியும். உயிரோட்டம், அந்த உயிரோட்டம் உங்களுக்கு லேசாக்குகின்றது உங்களுடைய காரியங்களை. உயிரோட்டம் இல்லாத எந்த ஒன்றும் மனதுக்கு நெருக்கடி. உயிரோட்டம் இருந்தால் மனம் லேசாக இருக்கும். இறைவனுடைய ஆற்றலை கொண்டு ஒரு காரியம் எனக்கு நிகழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுக்கு லேசான வாழ்க்கை, நெஞ்சம் பாரமாகி நெருக்கடிக்குள்ளாகி கடினமான வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்றால் இறைவனுக்கு புறம்பாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இறை உணர்வை நீங்கள் மதிக்கவில்லை. மாறாக உங்களுடைய பொருள் அடிப்படையிலான கற்பனையை உங்களுடைய அறிவுக்கு ஏற்றுக்கொண்டு அதில் பெருமையும் கொண்டீர்கள். பிணமாகிவிட்டு பெருமை கொண்டீர்கள். உங்களுக்கு பிணத்தை நீங்கள் உருவாக்குகின்றீர்கள். உயிரோட்டம் உள்ள உங்களுடைய இறைவனால் உங்களுக்கு அளிக்கப்பட இருக்கக்கூடிய மாபெரும் சத்தியத்தை நீங்கள் விளக்கிவிட்டீர்கள். நம்பிக்கை என்பது உயிரோட்டமுள்ள மனதில் இருக்கக்கூடிய இறைவன் விதித்துள்ள ஒரு காரியத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். எனக்காக விதித்திருக்கக்கூடிய ஒரு சத்தியத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். ஒவ்வொருவருக்கும் மனம் இருக்கின்றது. அந்த மனதில் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய தேவைக்குரியதை அவருடைய இறைவன் அவர்களுக்கு அறிவிக்கின்றான். உங்களுடைய இறைவனை நீங்கள் பின்பற்றுங்கள். ஒவ்வொருவரும் தனித்தனிய முறையே அவரவருடைய இறைவனை பின்பற்றுங்கள். இந்த விதத்தில் உங்களுக்காக இறையை அமைத்திருக்கின்றான். அந்த இறைக்குரிய நற்கூலி உயிரோட்டமுள்ள மாபெரும் சக்திகள் எல்லாம் உங்களுக்காக அவன் ஒன்றிணைத்து அதனை உங்களுக்கு உரித்தாக்குகின்றான். மனதை கொண்டே மறைவான அந்த சக்திகளை இயக்குங்கள். வெளிப்படையாக எது ஆகிவிட்டதோ அது உங்களுக்கு அடிமை, ஏற்கனவே அடிமை. உங்களுக்காக எது படைக்கப்பட இருக்கின்றதோ அது இறைவனால் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கைக்காக, உயிர் வாழ்க்கைக்காகவும், மனதினுடைய நேர்மைக்காகவும், உள்ளத்தினுடைய திறனுக்காகவும் உங்களுக்காக படைக்கப்பட இருக்கக்கூடிய மாபெரும் சக்தி ஆற்றல் வானங்களையும் பூமியும் இணைத்து உங்களுக்காக படைக்கின்றான். அவை ஒவ்வொன்றுமே படைப்பதற்கு முன்பாக இருக்கக்கூடிய சக்தியும் படைத்த பின்னர் உருவாக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒன்றும் சமம் அல்ல. அந்த உருவாக்கம் அடியும். உருவமாக படைக்கப்பட்டுவிட்டது ஒவ்வொன்றுமே அடியும். அதனை நீங்கள் விருப்பப்படி உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். உங்களுடைய உடல் தேவைகளுக்காக உயிரற்றத்துடன் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். இப்பொழுது இருக்கக்கூடிய கல்வி அறிவை கொண்டு நீங்கள் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்களே, நெருப்புக்கு இரையாக்கப்பட்டு நெருப்பை கொண்டு அதனுடைய உயிர்த்தன்மை அழிக்கப்பட்ட நிலையில் உங்களுடைய கல்வி அறிவு ஒவ்வொன்றுமே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது உங்களை அழிக்கும் விதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு அதில் அழிவை தவிர இழிவை தவிர வேறு எதுவும் கிடையாது. மருந்துகளை நீங்கள் உங்களுடைய உடலுக்கு சுகம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். சுகம் என்பது பொருள் அல்ல, உணர்வு. அந்த உணர்வுக்கு சக்தி திரட்சிகள் இறைவனால் திரட்டப்பட வேண்டும். குளிர்ந்த சக்தி திரட்சியாக ஒவ்வொரு உயிரோட்டம் உள்ள ஒவ்வொரு படைப்பும் நீரிலிருந்து படைக்கப்படுகின்றது, நெருப்பிலிருந்து அல்ல. நீங்கள் படைக்கக்கூடிய அந்த மருந்துகள் வடிவம் கொண்டவை. சுகமோ வடிவம் இல்லாதது. எப்படி ஒரு வடிவம் கொண்டது வடிவம் இல்லாததை தொட்டுவிட முடியும்? நல்லறிவுக்கு வந்த கேடு, நான் சுகமடைகின்றேன் இதை கொண்டு, அவ்விதமாக அல்ல. நீங்கள் உங்களுடைய இறைவனை ஏற்றுக்கொண்டீர்கள், சுகமாக வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டீர்கள். அந்த ஒரு ஏற்புக்கு அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்கின்றார். இதில் கடும் சோதனை இருக்கின்றது. நீங்கள் இதற்குள்ளாக ஒரு மருந்தை உங்களுடைய படைப்பை கொண்டு, உயிரோட்டத்தை நீக்கிக் கொண்டு, ஜடத்தை கொண்டு உங்களுக்காக ஒரு மருந்தை நீங்கள் உட்கொள்கின்றீர்கள், அதில் சுகம் கிடைக்கின்றது என்று நீங்கள் எண்ணுகின்றீர்கள். ஜடங்கள் செத்தவை உயிர் கொடுக்குமா என்று கேட்டால் இல்லை. இந்த மரத்தை தின்னு வாழ முடியுமா, இந்த மயக்கத்தை தின்னு வாழ முடியுமா, இந்த போனை தின்னு வாழ முடியுமான்னு கேட்டால் முடியாது. காற்று, நீர், தண்ணீர், உணவு, இவ்வளவுதான். இதற்கு மேல் உங்களுக்கு வாழ்க்கை உயிரோட்டத்திற்கானது கிடையாது. அதிலிருந்து உங்களுக்கு உயிரோட்டம், ஒவ்வொரு பொருளிலிருந்தும் உயிரோட்டம், அவை அவ்வளவும் தான் சேர்ந்து இந்த பூமிக்கு தன்னுடைய சக்தி அளிக்கிக் கொண்டிருக்கின்றது. பின்னர் அது வெவ்வேறு விதத்தில் தன்னுடைய காரியங்களை ஆற்றுகின்றது. இறைவன் அனுமதியை கொண்டு விளைந்து நிற்கிறது. இறைவன் அதனை நடைமுறைப்படுத்துகின்றான். யாரொருவருக்கும் எந்த குறையும் வைக்கவில்லை. ஒவ்வொருடைய மனதிலும் அழகான செய்தி இருக்கின்றது. அழகான வாழ்க்கை வேண்டும் என்று இருக்கிறதா என்று கேட்டால் ஆம், ஆனால் அது நடக்காது. உங்களுடைய அறிவு கூறுகின்றது. ஏனென்றால் மனதில் உங்களுடைய கற்பனைகள் நிறைந்துவிட்டன. மனதில் அருவமான சக்திகள் அவ்வளவுக்கும் நீங்கள் உருவம் கொடுத்தீர்கள், கற்பனை செய்தீர்கள். அந்த மனம் பாரமாகியது. கற்பனை பொருள்கள் இல்லாத நிலையில் அந்த மனம் லேசாக இருக்கும். கற்பனையாக நீங்கள் பொருளாக நீங்கள் எதை மாற்றுகின்றீர்களோ அந்த உயிர் சக்திகள் அவ்வளவுமே மனதிற்குரிய மாபெரும் அந்த சராசங்களுடைய உயிர் சக்திகள் அங்கு இருக்கின்றனவே, அவை ஒவ்வொன்றும் பொருளாக மாற்றப்படும் பொழுது பாரமாக அமைகின்றது. அது ஒவ்வொன்றும் உங்களுடைய மனதுக்கு நெருக்கடியை கொடுக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் பொருளாக ஆகிவிட்டன. அருளாக இருக்கும் வரையில் விசாலமாக இருக்கும். பொருளாக மாற்றிய பிறகு நீங்கள் கற்பனையை மேற்கொண்டீர்கள். அந்த கற்பனை என்னவென்றால் நானும் படைப்பேன் என்று. நான் படைப்பாளன் தான் என்று கூறுகின்றீர்கள். இங்கு அந்த இணை வைப்பு ஆரம்பமாகின்றது. இணை வைப்புக்குரிய ஒரே கூலி வேதனை. நாம் வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனவேதனையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், உடல் வேதனையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இரண்டு வேதனையில் மோசமானது எது என்றால் மனவேதனை என்பது யாருக்குமே தெரியும். அது சந்தேகமும் இல்லை. காரணம், உயிர் அங்கு பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய கற்பனையின் காரணமாக ஜடம் உருவாகி கொண்டிருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கை ஜடமாக அங்கு உருவாக கொண்டிருக்கின்றது. இந்த உயிரோட்டம் இங்கு செத்துக் கொண்டிருப்பதன் காரணமாக மனவேதனை அதிகம். இங்கு நீங்கள் உடலை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றீர்கள், உங்களுடைய கற்பனை என்ற உடலை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அது இருந்தாலும் ஒன்றுதான், இல்லாவிட்டாலும் ஒன்றுதான். அதிலிருந்து உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று நீங்கள் எண்ணுவதும் கற்பனை தான். அதில் எந்த கஷ்டமும் கிடையாது. இறுதியாக உறுதியாக மனம் வேதனைப்படுகின்றது, மனம் உயிர் பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, உங்களுடைய கற்பனையின் காரணமாக உருவமாக அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த கற்பனையில் நீங்கள் உயிர் கொடுப்பவர்கள் இல்லை. மாறாக அவ்வளவு சக்தியும் அந்த கற்பனையின் காரணமாக உயிரோட்டம் நீக்கப்பட்டு அந்த கற்பனை பொருளாக அது மாற்றப்படுகின்றது. உயிரோட்டம் குறைந்து கொண்டிருக்கின்றது உங்களுடைய மனதில், உங்களுடைய எண்ணத்தில், உங்களுடைய உள்ளத்தில். இங்கிருந்து ஆரம்பமாகின்றது உங்களுடைய மனநோய். ஒரு விரல் நுனியில் வலிக்கிறது என்றால் இப்பொழுது நீங்கள் அறிய வேண்டும். இந்த விரல் நுனி வலிக்கிறது என்று கூறவில்லை, இங்கு கூறுகின்றது. இங்கு வலிக்கிறது என்று இங்கு கூறுகிறது. சத்தியம் கூறுகிறது, சக்தி கூறுகின்றது, உயிரோட்டம் அதை அடையாளம் காண்கின்றது. அதே நேரம் சுகமாக வேண்டும் என்று இங்கு விரும்புகின்றது. நான் இதை நம்பிக்கை கொள்கின்றேன், அங்கு சுகமாக வேண்டும். எங்கு எனக்கு வேதனை இருக்கின்றதோ, உடல் பொருளில் வேதனை இல்லை, அந்த பொருளில் இருக்கிற சக்தி கெட்டுவிட்டது. சக்தி இங்கிருந்து உங்களுடைய உள்ளத்திலிருந்து வர வேண்டும். அந்த உள்ளத்தினுடைய ஆற்றல் என்னவென்றால், அங்கு நீங்கள் சுகமாக வேண்டும், வேதனை வேண்டாம் என்று இறைவன் கூறுகின்றான். அந்த இறை உணர்வை ஏற்றுக்கொள்ளுங்கள். அகிலங்களின் இறைவன் உங்களுக்காக அறிவிக்கின்றான். ஒவ்வொரு சின்ன சின்ன கஷ்டம் வரும்பொழுதும் வேண்டாம் என்று வலிக்கிறது என்று இங்குதான் கூறுகின்றது, உங்களுடைய உள்ளம் தான் கூறுகின்றது. அது வேண்டாம் என்பது உங்களுடைய உள்ளம் தான் கூறுகின்றது. இதில் கெட்ட சக்தி நீக்கப்பட்டு நல்ல சக்தி உருவாக வேண்டும். நான் அதை பார்த்துக் கொள்வேன் என்று இருக்கும் பொழுது இங்கு உருவாவதெல்லாம் சக்தி கடப்பார அறிவாளெல்லாம் இங்கு உருவாகும். இதை கொண்டு அறுக்கின்றேன், வெட்டுகின்றேன், எடுத்துவிடுகின்றேன் என்று இதை கொண்டு நீங்கள் வாழ்கின்றீர்கள். அந்த உறுப்பு அடிக்கப்பட்டுவிடும், வெட்டப்பட்டுவிடும். அது ஏற்கனவே அடைந்து விட்டது. இங்கு இருப்பதெல்லாம் வெறும் வெட்டு குத்து வீச்சறிவால் தான் இங்கு இருக்கின்றது, வேறு எதுவும் கிடையாது. இதை நீங்கள் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் என்று கூறுவீர்கள். ஒவ்வொரு கெட்ட செயலுக்கும் நல்ல வார்த்தையை கற்பிப்பீர்கள். ஏனென்றால் நம்முடைய பெருமை அந்த அளவுக்கு இருக்கின்றது. நானும் படைப்பேன், நானும் அழிப்பேன் என்று அவ்விதமாக அல்ல. நீங்கள் படைக்கும் போதே அதை அடித்து விட்டீர்கள், இறைவனை அடித்து விட்டீர்கள். இறைவன் உங்கள் மீது வருத்தம் கொள்கின்றான். அந்த வருத்தம் தான் உங்களுடைய நோய்களாகவும் உங்களுடைய உடல் வருத்தங்களாகவும் தோன்ற ஆரம்பிக்கின்றன. எண்ணத்தின் மீது நீங்கள் இதுவரையில் அடித்து வாழ்ந்து வாழ்க்கையை விட்டு எண்ணத்தை நிலைநாட்டக்கூடியதாகவும் எண்ணத்தை பேணக்கூடியதாகவும் அதன் காரணமாக மனதுக்கு நிறைவு கொடுக்கக்கூடியதாகவும் உங்களுடைய இறைவன் உங்களை பற்றி திருப்தி அடைவனாகவும் அவனுக்கு உதவி செய்யுங்கள். எந்த குறையும் வைக்கவில்லை, நான் படைத்துக் கொண்டிருக்கிறேன், அடிக்க வேண்டாம், உதவி செய்யுங்கள், அவ்வளவுதான். உங்களை மேலான படைப்பாக அமைத்திருக்கின்றேன். இந்த வானங்களுக்கும் பூமிக்கும் உங்களை அதிபதிகளாக ஆக்குவதற்காக வேண்டி அர்ஷின் மீது, இந்த அண்ட சராசரின் மீது உங்களுடைய ஆட்சதிகாரம் நிலவட்டும். இவை எனக்கு தேவையில்லை, நான் படைத்தவன். இந்த வானங்களும் பூமியும் அதற்கப்பாலும் எனக்கு தேவையில்லை, உங்களுக்காகத்தான். உங்களுக்கு அந்த அறிவையும் கொடுத்தேன், உங்களுடைய எண்ணங்களை கொண்டு தொடுங்கள் என்று தொட்டுவிட்டீர்கள். உங்களுக்கு உயர்வான அந்த சக்தி இருக்கின்றது. ஆனாலும் அவை ஒவ்வொன்றையும் நீங்கள் கற்பனையாக ஆக்குவீர்கள். இன்று இருக்கக்கூடிய சயின்டிபிக் ஃபிலிம்ஸ் எல்லாமே கற்பனையாக உருவாக்கி நீங்கள் எதை வைத்திருக்கின்றீர்களோ அதை நீங்கள் உருவாக்குவீர்கள். இன்னைக்கு என்ன நீங்கள் கற்பனை செய்கிறீங்களோ அதை நாளை உருவாக்கப்படுவீங்க. இன்னைக்கு என்ன நீங்கள் வந்து ஒரு படமாக சித்தரிக்கிறீங்களோ அது உண்மையாகவே மாறிவிடும். எவ்விதம் படம் என்பது ஒரு மாயையோ, நீங்கள் சித்தரித்து உண்மையாக்கி உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் அதனை சமைப்பீர்களே, உருவாக்குவீர்களே, அதுவும் மாயைதான். அந்த நாளில் உங்களுக்கு தீமை இருக்கிறது. உள்ளத்தின் சத்தியத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுக்காக மறைவிலிருந்தே வேலை செய்யும் காற்று மறைவானது, உயிர் மறைவானது உங்களுக்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றது. அதையும் பொருளாக மாற்றி பிறகுதான் அதிலிருந்து நான் சுகமடைய வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். உங்களுடைய சுகப்பொருள்களை கொண்டு மனம் சுகமாக ஆகாது, மனதிற்குரிய ஒரு சுமையை நீக்க முடியாது. உங்களுடைய உயிரோட்டம் அழிந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது பொருளை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் வரையில். இப்பொழுது நீங்கள் சம்பாதித்த பொருள்களை இறைவனுடைய பாதையில் செலவு செய்யுங்கள். உங்களுக்கு உயிரோட்டம் பெருக வேண்டும் என்றால் அவன் உங்களுக்கு அதை மீட்டுத் தருவான் உயிருடன். இல்லை, நான் சம்பாதித்த பணத்தை சேமித்து வைத்துக் கொள்வேன், அது செத்தது. நான் சேமித்து வைத்துக் கொள்வேன், நெருப்பு பற்றும் செலவு செய்யுங்கள். நான் உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய உங்களுடைய மனதின் அமைதியை கொண்டு நீங்கள் சம்பாதிக்கின்றீர்களே, பரபரப்புடனும் பெரும் வேகத்துடனும் பெருமூச்சு காற்றுடனும் நெருப்பு கனல் தெரிவிக்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய கண்களும் ஆவேசமான பேச்சு, பொய்யான பேச்சு, நயவஞ்சகமான பேச்சு, செத்துவிட்டீர்கள் நீங்கள். இதை கொண்டு இப்பொழுது நான் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை சேமித்து வைக்கிறேன், நெருப்பு கிடங்கள் செலவு செய்யுங்கள், நல்ல காரியத்திற்கு செலவு செய்யுங்கள். பணம் உங்களுடைய வாழ்க்கை இல்லை, செலவு செய்யுங்கள். அதை இறுக்கி பிடித்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் பாவ மன்னிப்பு தேடுங்கள். நிச்சயமாக இறைவன் மன்னிப்பவனாக இருக்கின்றான். பின்னர் என் இறைவனே, நீ என்னை வழிநடத்து என்று என்னை கேளுங்கள். என் இறைவனே, என்னுடைய பொறுப்பில் இருந்து நான் விலகிக் கொள்கின்றேன், என்னை உன்னிடம் ஒப்படைக்கின்றேன், நீ பொறுப்பேற்றுக் கொள். இறைவன் உங்களை பற்றி தெரிகின்றான், நாம் அவனுக்கு உதவி செய்கின்றோம், என்னை கைவிட்டு விடாதே என்று. இவ்வளவுதான் உங்களிடம் அவன் கேட்பது. கொஞ்சம் பணிந்து விடுங்கள் போதும், எனக்கு முன்பாக பெருமை கொள்ளாதீர்கள், உதவி செய்யுங்கள். எனக்கு முன்பாக நீங்கள் பெருமை கொண்டிருக்கிறானால் வானங்களும் பூமியும் உங்களுக்கு பணியாது என்று ஏற்கனவே அவற்றுக்கு விதித்திருக்கின்றேன். எனவே உங்களுடைய வாழ்க்கை ஜடமாக ஆவதற்கு முன்பாக நீங்கள் பொருளைகளை படைக்கக்கூடிய அந்த திறன் எனக்கு இருக்கின்றது. நான் அறிவாளி, நான் கண்டுபிடிப்பாளன், நான் 21st century வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எவ்வளவுக்கு எவ்வளவு கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்திருக்கின்றன, மனிதர்களுக்கு சுகம் கொடுப்பதற்காக இல்லை, அதுவும் வீணான கற்பனை தான். சுகம் என்பது என்று நீங்கிவிட்டது, எல்லோரும் நோயாளிகள். எனக்கு உடல் நன்றாக இருந்தால் ஒவ்வொன்றையும் நான் அனுபவிக்க முடியும், ஒவ்வொரு பொருளையும். அந்த அடிப்படையை இறைவன் கைவித்து விட்டான், அந்த உடலே அங்கு கிடையாது. இனி எந்த சுகப்பொருளும் சரி, அதற்கு உதவாது. உங்களுடைய பணிவை இறைவன் முன்பாக சமர்ப்பித்து விடுங்கள். உங்களுடைய பணிவை இறைவனுக்கு முன்பாக நிரந்தரமாக்குங்கள், நிலையாக்குங்கள். இறைவனிடம் பொறுப்பை பொறுத்துங்கள். உயிர் வேண்டும், எனக்கு உடல் கூடாது என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். பிறகு உங்களுடைய ஒவ்வொரு பொருளிலும் உயிர் வேண்டும் என்று விரும்புங்கள். எந்த ஒரு பொருளாக உயிர் இருக்கிறது என்று பாருங்கள். இல்லை, அந்த உயிர் இருந்தால் உங்களுடைய பொருள் உங்களுக்கு இயங்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் உயர்ந்த படைப்பு, மற்றவை அவ்வளவும் தாழ்ந்த படைப்பு. ஆனால் நீங்களும் அதை இயக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு காரு, ஒரு வாகனம், ஒரு வீடு, எதுவாக இருந்தாலும் காரை நீங்கள் தொடச்சி வைக்கணும், ஒட்டடையை நீங்கள் அடிக்கணும். ஒரு மரத்து கீழே உட்காந்து பாருங்க, ஏதாவது அங்கே ஒட்டிட்டுருக்கான்னு பாருங்க. இயற்கையாக இருக்கக்கூடிய தோட்டங்களில் எங்கேயாவது தூசிருக்கான்னு பாருங்க. உயிர் இருக்குது, அங்கே தூசி கிடையாது. உங்களுக்காக தன்னை அது தூய்மைப்படுத்தி கொண்டு உங்களுக்கு குளிமை கொடுத்து கொண்டிருக்கிறது. பெரிய அரண்மனை கட்டுங்க, அதில் இருக்கக்கூடிய ஒட்டடையை நீக்கிறதுக்குள்ள உங்களுக்கு உயிர் போயிடும். ஒரு பிளாஸ்டிக் செடி இருக்குது, ஒரு இயற்கையான தாவர செடி இருக்குது. எதில் தூசிப்படின்னு பாருங்க, எது அசுத்தம், எது செத்த பணம்னு பாருங்க, தெரியும். எதில் தூசிப்படியும், எதில் ஒட்டடி இருக்கும், எதில் ஒன்றும் இருக்காது. எப்போதும் அது உங்களுக்கு குளுமையை கொடுத்து கொண்டிருக்கும். இன்னொன்று நெருப்பு, பிளாஸ்டிக். அறிவை நீங்கள் இன்று முதலாக அது ஒரு ஜடப்பொருளாக, செத்த பிணமாக, எந்த கண்டுபிடிப்பாக இருந்தாலும் சரி, இயற்கையினுடைய பொருளிலிருந்து எடுக்கின்றீர்கள். எடுக்கும் பொழுதே அதை சாகரித்து விட்டுத்தான் எடுக்கின்றீர்கள். இனி நீங்கள் உருவாக்க இருப்பது உங்களுக்கு பாதகமான பிணத்தை வைத்துக் கொண்டு எப்படி வாழ முடியாதோ அதற்கு நிகரான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய பொருள் அவ்வளவும் பிணங்கள், செத்த பிணங்கள். உங்களுடைய வீடுகளில் எந்த அளவுக்கு நீங்கள் பொருளை சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அது ஒரு பிணக்காடு என்பதை உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். அந்த உள்ளத்தில் இறைவனுடைய வாக்கு, நல்ல செய்தி இருக்கின்றது. அந்த செய்தியானது ஒரு உணர்வு, அதுவும் வார்த்தை வடிவங்களாக காதுகளில் ஒழித்து பின்னர் நான் அதனை இருதயத்தில் கிரகிக்கவில்லை. அங்கிருந்தே உணர்வாகவே ஆரம்பிக்கின்றது, அதை நான் வார்த்தை வடிவமாக உணர ஆரம்பிக்கின்றேன். உணர்வுக்கு வார்த்தைகள் இல்லை, வார்த்தைகளை உணர்வாக்கவும் முடியாது. இரண்டும் வெவ்வேறு திசையில் இருக்கின்றது. இப்ப பேசும்போது கை அசையுது, வார்த்தைகள் வருது, அந்த வார்த்தையுடைய துணிகள் மாறுகின்றன. எங்கு நிறுத்த வேண்டும், எங்கு அதிகமாக்க வேண்டும், எங்கு பணிவாக்க வேண்டும், இதெல்லாம் இயற்கையிலிருந்து விளைகின்றது. அது உயிரோட்டம் இருப்பதன் காரணமாக வார்த்தைகள் வளைந்து கொடுக்கின்றன. ஜடமாக இல்லை. எழுதும் பொழுது ஜடம், பேசும் பொழுது அதற்கு உயிர் இருக்கிறது. எப்படி வார்த்தைகள் மாறுகின்றன என்பதையும் பாருங்கள். எப்படி கூட குறைவு துணியுடன் பணிவும் கொஞ்சம் வேகமாகவும் கண்டிப்புடனும் எந்த உயிரோட்டத்திலும் வருகின்றன. இதற்கு உயிர் சேர்க்கும் விதமாக கைகளும் தானே அசைகின்றன. வார்த்தைகள் போதாது, வெறும் வார்த்தைகள் போதாது. இதுதான் வந்து ஒரு 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 டேப் ரெக்கார்டர் வச்சு கேட்கறதுக்கும் நேரில் கேட்கிற வித்தியாசம் வந்து உயிரோட்டம் உள்ளது. வார்த்தைகள் உங்களுடைய வாயிலிருந்து வரும் பொழுது அதனுடைய ஏற்றத்தாழ்வுகளும் மாற்றங்களும் உயிரோட்டம் இருக்கிறது என்று இருக்கிறது. அல்லது வேகமாக பேசும் பெருமை கொண்டு பேசும்போது உணர்ச்சிகள் அதிகரிக்கிறது, உங்களை சத்தியப்பனமாக ஆக்குகிறது. சத்தியத்தை கொண்டு பேசுங்கள், எது சத்தியம் இல்லையோ அதை பேச வேண்டாம். சத்தியம் எது என்றால், எதனை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ சுகத்துடன் அது சத்தியம். சுகமான பேச்சுக்களை பேசுங்கள், தரக்குறைவான பேச்சுக்களை பேச வேண்டாம். உங்களுடைய எண்ணத்தில் பணிவை மேற்கொள்ளுங்கள், பாதுகாப்பை மேற்கொள்ளுங்கள். பாதுகாப்பு என்பது உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலை உங்களுக்கு பாதுகாப்பாக அமைய வேண்டும். மனிதர்களை கொண்டுதான் நீங்கள் பயப்படுகின்றீர்கள், வேதத்தை கொண்டு பயப்படவில்லை. நீங்கள் இறந்துவிட்டால் மனிதர்கள் என்னுடைய சந்ததிகளை என்ன செய்வார்கள் என்று பயம்தான். உங்களுடைய பயமெல்லாம் மனிதர்களை பற்றித்தான். பிணங்களும் பேய்களும் உங்களை சுற்றி நடமாடி கொண்டிருக்கின்றன. பொருள்களை மட்டுமே அடிப்படையாக கொண்டு எப்போ சாவா அவனுடைய பொருளெல்லாம் இறந்துவிட்டு போகணும். இந்த அடிப்படையை தவிர உங்களுடைய உறவினர்களுக்கு வேறு எந்த விதமான நன்மையும் உங்களுக்காக அவர்கள் வைத்திருக்கவில்லை. அவங்களுடைய உள்ளங்களில் அவர்கள் அனைவரும் இறந்தவர்களே, உயிருள்ளவர்கள் இல்லை. பொருள்களை அடிப்படையாக கொண்டு யாரெல்லாம் பழகி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் உயிருள்ளவர்கள் இல்லை, இறந்தவர்கள். இந்த எண்ணத்தை நீங்கள் உங்களுடைய சத்தியமான உள்ளத்தில் கொண்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யார் செலவு செய்கின்றார்களோ இறைவனுக்காக அந்த செலவை மிதம் என்ன இருக்கின்றதோ உயிரோட்டம் உள்ளதாக ஆக்கி உங்களுக்கு பயன்பட செய்வான். அதிலிருந்து ஒரு பருக்கை சாப்பிட்டாலும் அந்த உயிரோட்டம் வாழ்நாளுக்கும் நிலைத்திருக்கும். அப்படிப்பட்ட உயிரோட்டத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். செலவு செய்ய வேண்டும். எதற்காக உணவு கொடுக்கின்றோம் பிறருக்கு? செலவு செய்வதற்காக. அந்த உணவில் உயிர் இருக்கிறது. அந்த உயிரோட்டத்தின் காரணமாக இறைவன் எனக்கு தரக்கூடியது இன்னும் அதிகமானது. செலவை மேற்கொள்ளாத வரையில் நெஞ்சத்தில் தூய்மை அமையாது. தூய்மை என்பது செத்துவிட்டால் பிணம் அழுகி போய் அசுத்தமாக இருக்கும். இங்கு கற்பனைகளோ நான் படைக்கப் போகின்றேன் என்று நாளைய வாழ்க்கையை இன்று நான் தீர்மானித்துக் கொண்டு டைம் டேபிள் போட்டு வைத்துக் கொண்டு இறுதியாக இவ்வளவு பணம் சம்பாதிப்பேன், அவ்வளவுதான், நான் செத்த பிணம். அங்கு உள்ளம் கெட்டுவிட்டது, சுகம் அங்கு இல்லை. இனி அந்த கேடுகளோடு நான் வாழ வேண்டும். அதாவது பிணம் எப்படி அழுகி போய் நாற்றம் இருக்குமோ அந்த நாற்றம் எடுத்த உள்ளத்தோடு நான் வாழ வேண்டும். அதிலிருந்து சுகமான செய்தியோ சுகமான வார்த்தையோ நன்மையான எந்த ஒரு விஷயமும் பெயராது. உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். இறைவனுடைய ஆற்றல் பாருங்கள். படைக்கப்பட்ட அவ்வளவுக்கும் மேலான படைப்பு நீங்கள். அப்படி என்றால் வானங்கள் முதலாக பூமி வரையிலும் படைக்கப்பட்டவை, அதற்கும் மேலான நன்ற சராசரத்திலிருந்து எனக்கு இறங்குகின்றது என்னுடைய தேவைகள். அதற்கு கீழான நிலையிலிருந்து இறங்கவில்லை. இறைவனுடைய நேரடியான செய்திகள் இந்த அந்த சராசரங்களுடைய இறைவன், ஒரே இறைவன், உங்களுடைய மனதின் இறைவன், உள்ளத்தின் இறைவன் அல்லாஹ்வுக்கு அடிபணியுங்கள், உதவி செய்யுங்கள். பெருமை கொள்ள வேண்டாம், அவ்வளவுதான். நீங்கள் வானத்தை எட்டிவிட முடியாது, பூமியை பிளந்துவிட முடியாது. பெருமை கொள்ளாதீர்கள். உங்களை வாழ வைத்துக் கொண்டிருப்பான் என்றும் உங்களுடைய நெருப்பை கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதில் குளிர்ச்சியை கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, இது நெருப்பினால் வாழவில்லை, உங்களுடைய பொருள் நான் வாழவில்லை, சாப்பிட்ட உடம்பு ஒத்துக்கலன்னு தெரியுது உங்களுக்கு, பிறகு சாப்பிட்டனால தான் வாழ்ந்துருக்கேன் எப்படி சொல்லுவீங்க? உணவுக்கு எல்லாம் பத்தியம் பட வேண்டியிருக்குன்னு தெரியுது, பிறகு உணவின் காரணமாகத்தான் வாழ்ந்துக்கணும் எப்படி சொல்லுவீங்க? உங்களுடைய தண்ணியில அவ்வளவு குளோரின் போட்டு இன்னும் என்னென்ன போடணுமோ அவ்வளவையும் போட்டு நாசப்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்ப நான் தண்ணி குடிக்கலாம் வாழ எப்படி சொல்றீங்க நீங்க? அவ்விதமாக இல்லை. காற்றும் மாசுபடைந்து விட்டது. இங்க ஃபோன் ஊதுனா இவ்வளவு பறக்குது, அவ்வளவு நெஞ்சத்தில் போகுது, நுரையீரல்கள் அமையுது, எங்காவது ஒரு சின்ன அடுக்குமாங்க. நம்பிக்கையின் காரணமாக வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையின் காரணமாக கஷ்டம் ஏற்படும் போது கஷ்டம் நீங்க வேண்டும் என்று நம்புகின்றீர்கள். ஆனால் அதனால் முயற்சிக்கவில்லை. பெருமளவு இரவு நேரம் உங்களுக்காக அமைக்கப்படுகின்றது. நீங்கள் வரம்பு மீறாமல் இருக்கும் பொருட்டு, உங்களுக்கு நீங்களே அழித்துக் கொள்ளாமல் இருக்கும் பொருட்டு, வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி, ஒவ்வொரு நாளின் ஒரு பகுதி இரவு, அது தன்னிடத்தை அவன் உங்களை ஏற்றுக்கொள்கின்றான். பிறகு விடியும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய பார்வைக்காக வேண்டி பாருங்கள். முந்தைய நாள் இரவு போன்று இல்லை, இப்பொழுது பகல், பகல் விடிந்திருக்கின்றது, சுகமாக இருக்கின்றீர்கள். இரவில் நான் உங்களை பாதுகாத்தேன், உங்களுடைய எண்ணங்களை நீக்கினேன், உங்களுடைய மனதை தூய்மையாக்கினேன், உங்களுடைய மனதில் உயிரோட்டத்தை நான் அமைத்தேன். இந்த மனதில் உயிரோட்டத்தை அமைத்ததன் காரணமாக, உங்களுடைய எண்ணங்கள் வேலை செய்யாததன் காரணமாக, உங்களுடைய புத்தி வேலை செய்யாத காரணமாக எண்ணங்கள் தூய்மையாக இருந்தன, பகல் பொழுது நன்றாக இருக்கின்றது. பகல் பொழுதில் உங்களுடைய கேடுகள், உங்களுடைய கஷ்டங்கள் உருவாகின்றன, உங்களுடைய கற்பனையின் காரணமாக. இங்கு உங்களுக்காக நீங்கள் படைக்கின்றீர்கள், நீங்கள் படைப்பாளர்கள் இல்லை. உயிரற்ற ஜனங்களாக நீங்கள் ஆவதற்கு முன்பாக நீங்கள் ஆகிவிடும் என்பதற்காக வேண்டிய இரவும் பகலையும் மாறி மாறி அமைத்தேன். உங்களுக்கு சிறு உறக்கத்தையும் கொடுத்தேன். அதில் உங்களுடைய கற்பனைகள் நீக்கப்பட்ட நிலையில் என்னுடைய ஆற்றல் அங்கு பெருகியது, உங்களுடைய நம்பிக்கையும் அங்கு உருவாகியது. அந்த ஆற்றல் பெருகும் பொழுது இறைவனுடைய நம்பிக்கை முதலாக உங்களுக்கு உருவாகின்றது. பிறகு உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது, உங்களுடைய சுகங்கள் உங்கள் தோன்ற ஆரம்பிக்கின்றன. அப்பொழுதும் நீங்கள் பகல் வேலைகளில் செய்யக்கூடிய கற்பனைகளையும் கற்பனை பொருள்களையும் மாத்திரைகள் வடிவங்கள் டாக்டர்கள் என்று யாரையெல்லாம் நீங்கள் புகழ்கின்றீர்களோ அவர்களுடைய கேடுகளையும் மிஞ்சி தன்னுடைய ஆற்றலை கொண்டு வாழ வைக்கின்றான் என்பதையும் நீங்கள் அறிய வேண்டும். ஆனாலும் உணர்வதில்லை. செத்த பிணத்தை கொண்டு எப்படி உயிர் கொடுக்க முடியும்? இன்று இறந்த பின்னர் அந்த உடலின் உறுப்புகளை கொண்டு நான் உயிர் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறுகின்றார்கள். அதற்கு முன்பாக நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள், உயிர் உடலை பாதுகாக்கிறது, உடல் உயிரை பாதுகாக்கவில்லை. அப்படியானால் இறந்துவிட்ட இந்த உறுப்பா உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது, அல்லது அதற்கு இறைவன் உயிரூட்டி அதை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றன? உங்களை கடும் சோதனையாக உங்களுடைய பெருமையில் நீங்கள் சீரழியப் போகின்றீர்களா, அல்லது நல்லறிவை கொண்டு இவற்றால் இல்லை என்று உங்களுக்காக விதிக்கப்பட்ட அந்த ஒரு உறுப்பை நீங்கள் என்றென்றும் உங்களுடைய உடலுக்காக விதிக்கப்பட்ட காலத்தவணையெல்லாம் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளப் போகின்றீர்களா என்பதை அறிவதற்காக வேண்டியும் உங்களுக்கு ஒரு பெரும் சோதனையாக அமைத்தான் உங்களுடைய அறிவை. யார் பெருமை கொள்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் சத்தியத்தை உணரக்கூடிய அந்த ஒரு ஆற்றலை நீக்கிவிட்டான். சத்தியத்தை உணர முடியாது. அசத்தியத்தை பார்ப்பவர்களானால், தீமையை பார்ப்பவர்களானால், கெட்டவற்றை பார்ப்பவர்களானால் இதுதான் சத்தியம் என்பார்கள். நல்லவற்றையும் அழகானவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தால் இது நம்பக்கூடியதாக இல்லை, அசத்தியம் என்பார்கள். இழிவாகவும் பார்ப்பார்கள். இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறோம், அப்ப இதெல்லாம் பொய்யா? ஆமா, பொய்தான். இலக்காரமாக பார்ப்பார்கள். உங்களிடம் இன்னும் மோசமாக நடந்து விடுவார்கள், அவர்களுடைய பெருமை அடிப்பட்டதன் காரணமாக. அப்படியென்றால் ஏன் இறப்பு நிகழ்கின்றன? அது நிகழ்த்தானே செய்யும். அந்த இறப்பு நிகழக்கூடாது என்பதற்காகத்தானே ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தீங்க? இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் சொன்னீங்க, எதுக்காக சொன்னீங்க? சுகத்துக்காகத்தானே? எந்த ஒரு நோயாளியாவது சுகத்தோடு போயிருக்காங்களா? இல்லை. மருந்துகளை போதையை கொடுத்து அனுப்பிச்சிருக்கீங்களே தவிர, மருந்துகள் இல்லாமல் அவர் வாழ முடியாது தவிர, மருந்துகள் உங்களுக்கு உங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்ததுக்கப்புறமா, மருத்துவமனைக்கு வந்ததுக்கப்புறமா, அவங்களுக்கு தீவிரமான சிகிச்சை பண்ணதுக்கப்புறமா மருந்துகள் தேவையில்லைன்னு சொல்லிட்டு சுகமாக அவங்களை அனுப்பிச்சிருக்கீங்களா? மருந்துடைய போதையிலே அனுப்பிச்சிருக்கீங்களா கேட்டால், மருத்துவ போதைகளை அமைத்திருக்கின்றேன். இந்த ஒரு நோய் வருவதற்கு முன்பாக நன்றாக இருந்தார்களே அவர்கள், எந்த கஷ்டம் இல்லாமல் இருந்தார்களே, அது எப்படி தெரியாது. கஷ்டம் வந்த பிறகு போவதே இல்லை, மருந்துகளை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அது வாழ்விப்பது என்பது மருந்துகளை கொண்டல்ல, ஏனென்றால் ஒவ்வொரு மருந்தும் பல பல பக்க விளைவுகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும். ஒரு நோய்க்கு மேலாக இன்னும் 10 நோய்களை கொடுத்த பிறகு அவன் உருப்படுவானா என்று கேட்டால் கிடையாது. ஒரு நோயே வரக்கூடாது, உடலை பாதுகாத்துக்கள், உடம்பு பார்த்துக்கன்னு சொல்லுவாங்க. ஒரு நோய்க்கு நான் வைத்தியம் பண்ண போக இன்னும் 10 நோய்கள் அங்கு சேர்ந்து விட்டால் அதன் பிறகு நான் வாழ்கின்றேன் என்றால் இரண்டு ஆற்றல் தெரிய வேண்டாமா? இவர்களை நம்பக்கூடாது என்பதற்கு இதைவிட ஒரு சான்று என்ன இருக்க முடியும்? இறைவனிடமிருந்து நேரடியான சான்று நல்லது ஒன்று இருந்தால், ஒரு நோய் வந்துவிட்டால் அந்த நோய் பெருகும் பொழுது பெருகக்கூடாது, பெருகிவிட்டால் இறந்து விடுவான், மோசமாகிவிடுவான். பல நோய்கள் புகுத்தப்படுகின்றன, இப்பொழுது அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று கூறுகின்றீர்களே, தெரிய வேண்டாம் இறைவன் வாழ்வித்துக் கொண்டிருக்கிறான் என்று. இல்லை, நல்லறிவு போய்விட்டது. அவர் செத்த பிணங்கள், உயிருள்ளவர்கள் இல்லை. உயிர் என்று ஒன்று இருக்கும் பொழுது இங்கு மனதில் அவர்களுக்கு நன்மை எது தீமை எது என்பது தெரியும், உயிர் உள்ளது எது உயிரற்றது எது என்பது தெரியும். நான் படைப்போனா என்று கேட்டால் இல்லை. அப்படியானால் எனக்கு படைத்து உயிரை படைத்துக் கொண்டிருப்போம் யார் என்று கேட்டால், அந்த உயிரோட்டத்தின் காரணமாகத்தான் உங்களுக்கு சுகமாகிக் கொண்டிருக்கின்றது. வேறு ஒருவருடைய உறுப்பை நீங்கள் வைத்த பிறகும் உங்களுக்கு கடும் சோதனையாக இறைவன் தான் வாழ வைத்துக் கொண்டு நீங்கள் உங்களுடைய எண்ணப்படியே நீங்கள் வாழ்ந்து கொண்டுங்கள். ஒரு நேரம் வரும், அந்த நேரத்தில் மிகப்பெரும் இழிவையும் அழிவையும் பெரும் வேதனைகளோடு நீங்கள் மன்னிக்க வேண்டுமே. அந்த நாளுக்காக உங்களை உங்களுடைய போக்கில் விட்டுவிடுகின்றான். ஆமாம், உங்களுடைய அறிவை கொண்டுதான் நீங்கள் வாழ்ந்தீர்கள் அப்படின்னு நினைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் மரணம் என்ற ஒரு தேவை வரும்பொழுது, ஒரு நாள் வரும்பொழுது அதற்குள்ளாக உங்களுடைய பணம் அவ்வளவும் செலவழியும். ஒரு டயாலிசிஸ், ரெண்டு டயாலிசிஸ், 3, 4, கையில் பணம் கிடையாது, கடன் வாங்கியாச்சு, இனிமேல் தரமாட்டாங்க, மோசமாகிக் கொண்டிருக்கின்றது, வாழ வழி இல்லை, வெளியில் போன்னு சொல்லுவாங்க, அவ்வளோ. தெரிய வேண்டும், உங்களுடைய பணத்தை கொண்டோ, மனிதர்களுடைய அறிவை கொண்டோ, அவர்களுடைய படைப்புகளை கொண்டோ நீங்கள் வாழவில்லை, வாழ முடியாது. நான் உங்களை வாழ வைத்தேன், இன்னும் கடுமையான வேதனைகள் உங்களை அழைத்து வருவதற்காக வேண்டி நீங்கள் உங்களை அந்த கடுமையான வேதனைகளுக்குள் நுழைக்க வேண்டும். உங்கள் கைகளாலேயே நீங்கள் உங்களுக்கு பெரும் வேதனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. பிறகு எல்லாம் போன பிறகு இவர்களை நம்பினேன், கடவுளே நீ என்னை கைவிடாது அன்று உங்களுக்கான காலத்தோனை முடிந்துவிட்டது, உங்களுடைய மனம் கல்லாகிவிட்டது, அதாவது பொருளாக ஆகிவிட்டது, அங்கு அருள் இல்லை. கொடுத்த நன்மைகள் அவ்வளவையும் நீங்கள் வீணாக்கினீர்கள், முதுகுக்கு பின்னால் வீசினீர்கள். இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருந்த மாபெரும் அரசாங்கம், மாபெரும் அரசாட்சி, அகிலங்களின் மீது இருக்கக்கூடிய அந்த அரசாட்சியை நான் உங்களுக்கு மனமாக அமைத்து அதில் என்னுடைய விருப்பத்தை அமைத்தேன். நீங்கள் அதை அந்த அருவமான மகாசக்தியை நீங்கள் பொருளாக மாற்றினீர்கள், பெருமையும் கொண்டீர்கள். எனக்கு நிகராக யாரும் இல்லை என்றும் கூறிக்கொண்டீர்கள். நாங்கள் எல்லாம் படித்தவர்கள், இந்த காலத்தில் இறைவனை எல்லாம் நம்பலாமா என்றும் கேட்டீர்கள். உங்களுடைய பரிகாசம் உங்களை சூழ்ந்து கொண்டது. பெருமை கொள்ள வேண்டாம். 47-7 நம்பிக்கை கொண்டவர்களே, உயிரோட்டமுள்ள உங்களுடைய இறைவனிடமிருந்து தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு மனதை அமைத்து அந்த மனதில் தன்னுடைய வாக்குகளை அமைத்தான். அதில் உங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றது, உயிரோட்டமுள்ள வாழ்க்கை. இந்த பூமி உங்களுக்கு சொற்கோணமாக மாறும், விரும்புங்கள், இதனை மட்டும் நம்புங்கள். உங்களுடைய இறைவனை, அவரவர் இறைவனை பின்பற்றுங்கள். ஒட்டுமொத்தமாக ஒரே இறைவன் இல்லை, நாம் அனைவருக்கும் ஒரு இறைவன் தான். ஆனால் உங்களுக்கு எதனை விதித்தானோ அந்த இறைவனை நீங்கள் பின்பற்றுங்கள். அந்த இறைக்குரியவன் அவன் ஒருவன் தான், நம் அவ்வளவு தேவைகளுக்கும் உரியவனும் ஒருவன் தான். யாரொருவரும் யாரொருவருக்கும் உதவி செய்ய முடியாது கைகால்களை கொண்டு. அந்த கைக்கும் காலுக்கும் உயிர் சக்தி அவர்களுக்கே போதாது, அதில் உயிரோட்டமும் இல்லை. மனதை கொண்டு அவர்களுக்கு உயிரோட்டத்தை கொடுங்கள். உங்களுடைய மனதில் நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கைக்கு இறைவனுடைய அத்தாட்சி நினைத்தால் சுகம், ஒரு அத்தாட்சி. நான் என் இறைவனை பின்பற்றுகின்றேன், இவ்விதமாக நினைத்தால் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது என்ற அந்த ஒரு சக்தி உங்களுக்கு இருக்கிறது. எண்ணங்கள் உங்களுக்காக படைக்கப்பட இருக்கக்கூடிய, நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அத்தாட்சி வேறு விதமாக இருக்கும். இவ்விதமாக இங்கு 150 பேர், 200 பேர் சொன்னால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான அத்தாட்சிகள் இருக்கின்றன. இவை ஒவ்வொன்றுமே வானங்களின் பூமியினுடைய ஒட்டுமொத்த சேர்க்கையை கொண்டு உங்களுக்காக வகுக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் அமையக்கூடிய மாபெரும் சக்தி ஆற்றல் ஒரு பகுதி. இன்னும் அவனுடைய பகுதிகள் ஏராளம், அவற்றை நீங்கள் கணக்கெடுப்பவர்கள் இல்லை. எனவே உங்களுடைய இறைவனுடைய அந்த எண்ணத்தின் பக்கம் திரும்புகள், விரும்பியது இருக்கிறது. அதன் பின்னர் நீங்கள் கேட்பதும் கிடைக்கும். முதலில் நான் கொடுத்ததை விரும்புங்கள், அது பொருள் இல்லை. நீங்கள் கேட்பது பொருளடிப்படை கொண்டு, அதற்கு உயிரோட்டத்தை கொடுத்து நான் கொடுக்கின்றேன். நீங்கள் கேட்பது என்னமிருந்து இருக்கின்றது? உங்களுடைய சுகப்பொருள்கள், நீங்கள் கண்டுபிடித்த பொருள்கள் உங்களுக்கு நன்மை இருக்கின்றது, அது என் பொருத்திலிருந்து நிகழ வேண்டியதாக இருக்கின்றது. அது நிறைவேற வேண்டுமென்றால் உங்களுடைய விருப்பத்தின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள், பணிவை மேற்கொள்ளுங்கள், பெருமை கொள்ளாதீர்கள். விருப்பத்தின் பக்கம் திரும்ப முடியாது. உங்களுடைய பொருள்களின் மீது நீங்களே உங்களுடைய வாழ்க்கையை அமைப்பீர்கள், அது வெறும் மாயை தான். கற்பனை எப்படி மாயையோ உங்களுடைய பொருள்களும் அது உங்களுக்காக என்று நீங்கள் அதை படைக்கும் பொழுது இந்த மாயை அங்கு படைக்கப்படும். அதற்கு நீங்கள் சயின்டிபிக் இன்வென்ஷன் என்று கூறுவீர்கள், அவ்விதமாக அல்ல. உங்களுடைய புதைகொழியை, புதைகளுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய அந்த கெட்ட சக்திகளை நீங்கள் உருவாக்கி கொண்டீர்கள், அதில் தான் நீங்கள் மாய வேண்டும். மாயையில் மாய்வதற்கு முன்பாக இறைவன் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய இறைவன் உங்களுக்காக காத்திருக்கின்றான், அவனுக்கு உதவி செய்யுங்கள், பணிவை மேற்கொள்ளுங்கள், அவ்வளவுதான். அவ்வாறு நீங்கள் அவனுக்கு உதவி செய்வீர்களானால் உங்கள் பாதங்களை உறுதியாக்கி வைப்பான், அவன் உங்களுக்கு உதவி புரிவான். அவனுடைய உதவி உங்களுக்கு வந்துவிட்டால் இதை விட வேறு என்ன உதவி வேண்டும்? எண்ணத்தின் மீது சத்தியமாக யார் பயபக்தியாளர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய எண்ணம் அவர்களுக்கு பணிவை கொண்டு வரும். அந்த எண்ணத்தில் இறைவனுடைய ஆட்சி அதிகார முழுமையும் அவர்களுக்கு சமர்ப்பிக்கப்படும். அவர்கள் விரும்புவதெல்லாம் அவர்களுக்கு, அந்த சூழ்நிலைகள் மாறும், சூழ்நிலைகள் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அந்த சூழ்நிலைகளில் அவனுடைய படைத்தளம் ஒன்று, நீங்கள் விரும்பியதையும் நீங்கள் கேட்டதையும் அவன் கொடுப்பான். அந்த சூழ்நிலைகளுக்கு வரும்பொழுது அவையும் உயிர் பெறும். இறந்தவற்றிலிருந்து உயிர் உள்ளதை கொண்டுவருபவன் அவன் தான். உயிர் உள்ளதிலிருந்து இறந்தவற்றை நீங்கள் வெளிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற அந்த சத்தியத்தையும் ஏற்கனவே விதித்தது அவன் தான். யார் பெருமை கொள்கின்றார்கள் அவர்களுக்கு? நம்பிக்கை கொள்ளுங்கள். 47-7 நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அவன் உங்களுக்கு உதவி செய்து உங்கள் பாதங்களையும் உறுதியாக்கி வைப்பான். யாரும் உங்களை தடுத்துவிட முடியாது, உங்களுடைய திசையை திருப்பிட முடியாது. அகிலங்களின் அதிபதிகளாக நீங்கள் ஆக வேண்டுமே தவிர வானங்களும் பூமிக்கும் ஆச்சரியங்களாக நீங்கள் ஆகுங்கள். எண்ணங்கள் நிறைவேற வேண்டும். அந்த எண்ணத்தின் சக்தியை கொண்டு நீங்கள் வாடுங்கள். உங்கள் கைகால்களை கொடுத்துவிட்டு என்பதன் காரணமாக அந்த சோதனையை தூக்கிக் கொண்டு மாய்ந்துவிட வேண்டாம். ஆனாலும் எவர்கள் நிராகரிக்கின்றார்களோ, 47-8 அவர்களுக்கு கேடுதான், செத்த பிணங்கள் தான் அவர்கள், உயிருள்ளவர்கள் இல்லை. அவருடைய பொருள்களும் அவர்கள் காரணமாகவும் அவர்களுக்கு நாசம்தான். அவர்களுக்கு வேதனைகளுக்கு மேல் வேதனை உண்டு. இப்பொழுது நாம் வேதனைகளுக்கு மேல் வேதனைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம், நம்முடைய அறிவின் காரணமாகவும் நம்முடைய பொருள்களின் காரணமாகவும். அவர்களுடைய செயல்களை அவன் பயனற்றவையாக மாற்றிவிடுவான். என்னென்ன கண்டுபிடிச்சீங்களோ எதுவுமே உங்களுக்கு உபயோகப்படாது. இவ்வளவு பெரிய ஆசிரியர் உபயோகப்படாது உங்களுக்கு. உங்களுடைய கண்டுபிடிப்புகள் எதுவுமே உபயோகப்படாது. ஒரு அணுவை நான் படைத்தேன், அதை கொண்டு வாழ வைத்தேன். இவர் அணு குண்டை படைத்தால் அதை கொண்டு அடிக்க முடியுமே தேர்வு வாழ வைக்க முடியாது. சயின்டிபிக் இன்வென்ஷன் நாலேஜ். இந்த பெருமை கொண்ட மனிதர்கள் இறந்தவர்கள், உயிருள்ளவர்கள் இல்லை. அவர்களும் நெருப்பில் இருப்பவர்கள், அவர்களுடைய சேர்பவர்களும் நெருப்புக்கு இரையாகுபவர்கள். அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்களுடைய இறைவன் உங்களை பாதுகாக்க போதுமானவனாக இருப்பான் என்று